ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சுவாமி என்ன பண்றார், முக்தியாகின்ற கரையிலே ஏற்றுகின்றார். அது எங்க முக்தியாகின்ற கரையிலே ஏறுவது? முக்திங்கிற கரை எங்க இருக்குது? திருப்பெருந்துறை தான் முக்தியாகின்ற கரை, புவியிற் சிவலோகம், அங்கு வந்து ஏற்றுகின்றார் என்று சொன்னார். அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர். இந்த பெரிய உலகம் பெருந்துறை என்றதற்கு பெயர் வைத்திருக்கின்றது. வெச்ச பேரிலேயே தெரியுது அதனுடைய சீரும் சிறப்பும். எனையெல்லாம் துறைகள், இது பெருந்துறை. எல்லாவற்றிலும் வீசா அதிகம் பெருந்துறை என்ற காரணத்தினாலே அதன் பெயர் பெருந்துறை. அதற்கு இயற்கா அமைந்த பெயரே பெருந்துறை என்பது. அப்ப அது எந்த துறைக்கும் சளைத்தது அன்று என்பது பொருள். அது ஈரமில் பெருந்துறை எனும் பதி என்றார். ஈரம் என்றால் ஊனம், இழிவு, தோஷம். என்ன தோஷம்? எல்லாம் பூமியில் இருக்கிற ஊர் தானே அப்படின்னு ஒரு தோஷம். வந்த மானுட பார்ப்படு தென்றிசை, இந்த வாழ்ந்திசை எட்டினும் மேற்பட வந்தவாறு எப்படி என்று பெரியவன் கேள்வி வருது. சம்சார சாகரத்தில் விழுந்து மனைவியே மக்களே என்று வாழ்கின்ற சாதாரண மானுட பிறவி, எய்துவிக்கின்ற பூமி அது இருக்கின்ற தெற்கு திசை, அது இழிவு கொண்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது சரியா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆனால் மண் வந்து மயக்கக்கூடியது. மண்ணிலே மயங்கி கிடப்பேனை, மையல் மானுடமாய் மயங்கும் வழி என்பதனால பூமி என்பது மயக்கத்தை தருவது. மயக்கத்தை தருகின்ற பூமியில் தானே பெருந்துறை இருக்கின்றது. அப்ப அந்த பெருந்துறை பூமியில் இருக்கின்றது என்பது ஒரு குற்றம் தானே? பெருந்துறை ஆகாயத்தில இருக்கணும். அப்படி இல்லாமல் பெருந்துறை பூமியில் அல்லவா இருக்கின்றது, அது குற்றம் தானேன்னு வருது. என்ன சொல்றாரு? எந்த ஒரு விதிக்கும் ஒரு விளக்கு என்பது உண்டு. விளக்கு இல்லை என்றால் விதி உண்மையாகாது என்றே அனுபவ ஞானம் சொல்லுது. எந்த ஒரு விதிக்கும் ஒரு விளக்கு இருக்கணும். விளக்கு இல்லை என்றால் விதி விதியாகாது. விதி என்பது மெஜாரிட்டி பொருந்துவது, அது என்னைக்குமே அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷன் இருந்தாதான் விதி உண்மையாகும். அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது விளக்கு என்னன்னா, பெருந்துறை மண்ணில் இருப்பது என்பது தோஷமாகாது. அதான் ஈனமில் பெருந்துறை என்று சொன்னார். அதுதான் பெருந்துறைன்னு பேர். பூமியில இருந்தாலும் அது பூமி வாசனை அங்கே கிடையாது, அது சிவலோகம் என்று சொன்னார். திருவாசகம் எழுந்த தலமாச்சே சிவலோகம். ஈரமில் பெருந்துறை எனும் பதி, பூமியில் இருக்கின்ற குற்றம் இல்லாத பதி, அதன் ஞாங்கர், அந்த பதி எப்படி இருக்கின்றது என்று சொன்னார். இது பூமியிலே பிறப்பதற்கு, பூமியிலே பிறந்து சிவபுண்ணியத்தை ஈட்டி புண்ணிய லோகங்களிலே புண்ணியத்தை மட்டும் அனுபவிப்பவர்கள் பூமியில பிறப்பதற்கு விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். இங்க நல்லா படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, கிரீன் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க, ஆனந்தமா இருக்காங்க, திரும்பவும் இந்தியாவுக்கு வானா வராங்களா? நம்ம பசங்கள்லாம் வர்றதில்லை. அதுபோல சொர்க்கத்துக்கு போன, சொர்க்கத்துக்கு போனவங்களே பூமிக்கு வர விரும்ப மாட்டாங்க. சத்தியலோகத்திலையும் விஷ்ணு லோகத்திலையும் வைகுண்டத்திலும் இருக்கிற பிரம்மாவும் விஷ்ணுவும் பூமிக்கு வரதுக்கு விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஆனால் திருப்பெருந்துறையில பெருமானை வழிபாடு செய்தால்தான் முக்தி என்பதனால பூமிக்கு போய் பிறக்காத நம்ம டிலே பண்றோம். பிறக்காம இதை எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்றோமோ நம்முடைய முக்தி டிலே ஆகுது அப்படின்னு அவங்க வருந்துறாங்க. திருவாசகத்துல வருது இல்ல, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி. இதெல்லாம் பூமியில எந்த இடத்தை நோக்கி? திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பம். எல்லாம் திருப்பெருந்துறையில பெருமானை வழிபடுவதற்காக தான் பூமியில பிறப்பு வேண்டும். ஆகவே இந்த பூமியில பிறந்தவன் திருப்பெருந்துறையிலே சென்று பெருமானை தலைப்பெய்யவில்லை என்றால் அவன் பூமிக்கு வந்தது வெஸ்ட். இவனுக்காக பெருமான் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறாரு. இவன் பூமியில பிறந்த அந்த பெருமானை சென்று தரிசனம் பண்ணலன்னா இவன் ஏண்டா பூமிக்கு வந்தான்னு சாமி நினைப்பாரு. அதான் ஈனமில் பெருந்துறை, அந்த பதியின் ஞாங்கர் ஒரு சோலை. அந்த சோலை எப்படி இருக்குன்னு சொல்றாரு, பெருமான் வந்து அமர்ந்தான். எந்த சோலை என்கிற அமர்ந்தான்? ஞாங்கர் என்றால் பக்கத்துல. காணைமிகு புன்னை, புன்னமரம் காடு போல வளர்ந்திருக்கிறது. என்னன்னா அது ஒரு நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்தில் அதிகமாக காணப்படுகின்ற கரு, கருப்பொருள் வந்து புன்னை என்ற மரம். புன்னை எப்படி இருக்குன்னா கரிய சினைகள் கொண்டது. சினை என்றால் கிளை. புன்னை மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் கரிய நிறம் கொண்டவை. அது அரும்பினால் வெள்ளி போல் அரும்பும், பூத்தால் பொன் போல் பூக்கும், அந்த பழுத்தால் பவளம் போல் பழுக்கும் கனி. அந்த மரம் புன்னை மரம் என்று நம்பியார் ஒரு தேவாரத்தில் சொல்றார். கரும் புன்னை வெண் முத்தரும்பி பொன் பூத்து பவளம் பழுக்கும் புன்னை மரம். அந்த புன்னை அங்கு அதிகமாக காணப்படுகின்றது. காண மிகு புன்னை, காடு போல் வளர்ந்திருக்கின்ற புன்னை. வளர் கந்தமுள சந்தம், மலைநாட்டிலே வளர்கின்ற சந்தனமும் இங்கு ஆங்காங்கு காணப்படும். என்ன காரணம்னா, பெருந்துறையில் இல்லாதது எங்கும் இல்லை, பெருந்துறையிலே எங்கும் உள்ள பொருள் இங்கு உண்டு, பெருமான் இருக்கின்ற காரணத்தினாலே. ஆகவே ஒரோ வழி, நல்ல ஒரோ வழி என்றால் ஆங்காங்குன்னு அர்த்தம். நல்ல மனம் வீசுகின்ற சந்தன மரங்களும் அந்த பெருந்துறையிலே காணப்படும். வானமுயல் சண்பகம், சண்பக மரம் இருக்கின்றது. எல்லா ஊர்லயும் குட்டையா இருக்கும்னா இங்கு வான அளவிற்கு நெட்டையா வளரும். என்ன காரணம், அது பிருகத் தீர்த்த கஷேத்திரம். பெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக நம்பியார்களுக்காக பூமிக்கடியிலே 64 கோடி தீர்த்தங்களை உண்டாக்கினான். அல்ல, இன்றைக்கும் பெருந்துறையில எங்க வெட்டினாலும் 4 அடியில ஜலம் கிடைக்கும். அந்த வளப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே பயிரெல்லாம் வானுர வளரும். வான உயர் சண்பகம் மரந்திகள் நரந்தம், நரந்தம் இருக்கே உயர்ந்த மரம் போல வளர்கின்ற நாரத்தை மரம். நாரத்தை வந்து உயரமா வளராது, ஆனா திருப்பெருந்திரில உயரமா வளருது. மரந்திகள் நரந்தம் தேனினம் உரந்தெழு செருந்திகள் பொருந்தி, வண்டுகள் வந்து சும்மை ஒலி உண்டாக்கி கொண்டு ரீங்கரித்து கொண்டு சுற்றி சுற்றி மொய்க்கின்ற பூக்களை பூக்கின்ற செருந்தி, செருந்தி செம்பன் மலரும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமி. செருந்தி செருந்தி இருக்கின்றதே, அது சிவந்த பொன் போல மலர்கின்ற ஒரு மலர் மரம். இதெல்லாம் மரங்களை பற்றி சொன்னார். இந்த மரங்கள் இருக்கின்ற ஒரு காட்டிலே பெருமான் வந்து சேர்ந்தான். இன்னும் குருநாதர் வந்து சேரல, குருநாதர் வருவதற்கு முன்பாக கடவுள் வந்து சேர்கின்றான். கோடு கலினும் பெரிய கோங்கு, கோடு என்றால் கொம்பு, கிளை, கிளைகள் உரசி ஒலி செய்கின்ற பெரிய கோங்க மரம். கொங்க மரத்தினுடைய பூக்கள் கூட பெருமானுக்கு உரியன. வேங்கை மரத்து பூக்கள் தான் பெருமானுக்கு உரியன அல்ல. மிக ஓங்கும் பாடலம் உயரமாக வளர்கின்ற பாதிரி மரம், திருப்பாதிரி புலியருடைய தலவிருட்சம். பாடலம் என்பது பாதிரி மரம், அது பகலிலே பூக்கின்ற தன்மை, உச்சிக்காலத்துல தான் பூக்கும் பாதிரி மரம். நெடும் பலவு நீண்ட உயரம் கொண்ட பலாமரம், பலாமரமும் உயரத்துக்கு வளராது. இல்ல திருப்பெருந்தூரில் எல்லாம் உயர்ந்தே காணப்படும். என்ன காரணம், உயர்ந்த பொருள் அங்க இருக்கு, அதனால அங்க உயர்ச்சி தான். நெடும் பலவு பலாமரம் கூட உயரமா இருக்கு. பையங்கமுகு பச்சை பசேல் என்ற அந்த ட்ரங்க், அதனை கொண்ட கமுகு பாக்கு மரம். தெங்கு தென்னை மரம், தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையா என்று சொல்றார். தென்னை மரம், தென்னை மரத்தின் மீது கவிஞர்களுக்கு ஒரு ஆசை, தென்னந்தோப்புனா ஒரு ஆசை. தெங்கு நீடலி இறைத்தெழு நிறைக்குறவு, நிலைத்த அழி என்றால் வண்டுகள் வரிசை வரிசையாக அமர்ந்து இந்த குறாமரம், குறாமலரோடு அராமதியம் புனைந்த பெருமான். குறாமரம் இருக்கின்றதே அது கொத்தாக பூக்கும். அது எப்படி இருக்கும்னா அடுக்கு தீபாரதனை மாதிரி அந்த பூ இருக்கும். அந்த பூ காய்த்து விட்டாலும் அந்த பைன் மரத்தினுடைய காய் போல இருக்கும். பைன் டியோடர் போன்ற மரங்கள்லாம் இமயமலையில் வளர்கின்ற மரங்கள் நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில். ஆனால் அதனை ஒத்து ஒரு மரம் இங்கு உண்டுனா அது குறாமரம். அந்த குறாமர மரம் பூத்துட்டதுன்னா எப்படி இருக்கும், ஒரு பெண் இடுப்புல ஒரு குழந்தை, முதுகுல ஒரு குழந்தை, தலையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பூங்குத்துகள் காணப்படும். அதனால அந்த குறாமரத்தினுடைய பூவினை குறவம் பாவை என்று சொல்வார்கள். பாவைனா பாப்பா பொம்மை. அப்படி குறவம் பாவை திருக்கோயார் படிச்சிங்கன்னா அதுல தான் விரும்பிய கணவனோடு வீட்டிற்கு சொல்லிக் கொள்ளாமல் ஒருவள் உடன்போக்கு சென்று விட்டாள். அவளை தேடிக்கொண்டு வளர்த்த பாசத்திலே செவிலித்தாய் வருகின்றாள். நடுப்புற ஒரு குறாமரம் நிக்குது. அந்த குறாமரத்தை பார்த்து கோவிச்சுக்கிறார், நீ இத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறியே, என் பிள்ளை வீட்டுக்கு ஒழிச்சு விரும்பினவனோட போயிருக்கிறாளே, இது தப்பு, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க, நீ திரும்பி வீட்டுக்கே போ அப்படின்னு நல்ல புத்தி சொல்லாம நின்றுட்டு இருக்கிறியே. அந்த குறாவினுடைய மலர் அப்படியே கொத்தாக இறைவனுக்கு அணிவிக்கப்படுகின்ற மலர். அந்த கொத்திலே வந்து விருட்சி போல வண்டுகள் கூட்டமாக வந்து அமரக்கூடிய தன்மை கொண்டது. நிறைய பூ இருக்கு ஒரு கொத்துல என்பதனால. நீடலி இறைத்தெழு நிறைக்குறவு, வரிசையான குறாமரங்கள். சூத்தம், சூத்தம் என்றால் மா, குளிர்ந்த நீரினை உண்டு எரிகாலும் சூதம் என்று நம்பியார் ஒரு சொல்றார். குளிர்ந்த நீரினை உண்டு நெருப்பினை உமிழும் மாமரம். எந்த காலத்திலும் மாமரத்தின் கீழும் புளிய மரத்தின் கீழும் அமரவோ படுக்கவோ கூடாது, உடம்பு கொப்பளிச்சு போகும், அது நெருப்பினை உமிழும் தன்மை கொண்டது. சூதம் ஏடவிழ் செழுங்கவிர், ஏடு என்றால் மலரினுடைய இதழ்கள், இதழ்கள் மலர்கின்ற வளப்பமான. கவிர் என்றால் முறுக்கு மரம், இளஞ்சிகள் மலிந்து, இளஞ்சிகள் என்றால் ஏரிகள்னு பொருள் கொள்ளலாம், குளங்கள் நீர்நிலைகள். அதுவும் மரம் என்று கொண்டால் அது மகிழ மரம் என்று பொருள் உரைக்கிறார்கள். இளஞ்சி என்றால் பொதுவாக நம்முடைய அகராதியில இளஞ்சி என்பது பொய்கை, பொய்கைகள் மலிந்து அந்த காடு இருக்கின்றது, மரங்களும் பொய்கைகளும் மலிந்து இருக்கின்றது. அங்கு வேற என்ன அந்த காட்டிலே காணப்படும், மாக்கவின் மிகுங்கலப மஞ்சை, மகிமை பொருந்திய அழகு கொண்டது. கலபம், கலாபம் என்பது இசை கருதி குறுகியிருக்கின்றது. கலாபம் என்றால் தொகை, அழகான நீல நிற தொகை கொண்ட அந்த முருகப்பெருமான் ஏறுகின்ற மங்கை மயில். சிறை அன்னம், அழகான சிறைகளை விரித்து பறந்து வருகின்ற அன்னம். அன்னம் என்ற பட்சி இரண்டு நிறத்தில் தான் உண்டு, ஒன்று கருப்பு இன்னொன்று வெளுப்பு, ரெண்டுதான், பிளாக் அண்ட் ஒயிட். சிறை அன்னம். கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கூக்குரல் கூவுகின்ற குரல், கூ என்று ஒலி எழுப்புகின்ற, கொந்தனவும் பொழிற் சோலை கூங்குயிலே இது கேள்வி. கூங்குயில் அப்படின்னா அர்த்தம் கூகின்ற குயில், அதன் ஒலியே எப்படி இருக்கும், கூ என்று இருக்கும், அதான் கூக்குரல். கூ என்ற குரலினை செய்கின்ற கரிய கோகிலம், கருப்பா இருக்கிற இந்த கோகிலம் என்றால் குயில். நமக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கருப்பு ஒஸ்தி, நமக்கு பிடிக்கலனா அந்த கருப்பு வெறுப்பு. இது ரெண்டையும் குருநாதர் காமிச்சிருக்கிறார். திருவாசகத்துல அந்த குயிலை பார்த்து, ஏ கருப்பு குயிலே இங்க வா அப்படின்னார். கருப்பு குயிலேன்னு சொன்னா கருப்பா இருந்தாலுமே கருப்பு கருப்பு பையனே இங்க வானா அவங்களுக்கு கோபம் தான் வரும். போட்டோல நான் சிவப்பா தானே இருக்கேம்மா, யாருக்கும் போட்டோல கருப்பா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு, பொன் போல ஒளிகின்ற கரிய மேனி கொண்ட குயிலே அப்படிங்கிறார். அந்த குயில் பத்துல, அந்த குயில் கருப்பா இருந்தா கூட அதுல ஒரு ஒளி இருக்கின்ற, பொன் திகழும் கருமை அதுல இருக்கின்ற என்று பார்க்கின்றோம். காருடை பொன் திகழ் மேனி, கருமை இருக்கு ஆனா பொன்மயமான மேனி. உன்னுடைய பொன்மயமான மேனியை மறைப்பது போல் பொண்ணுக்கு கருப்பு பெயிண்ட் பூசின மாதிரி நீ இருக்கிற, ஆனா நீ பொன். காருடை பொன்றிகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே என்றார். ஏன் அப்படி குயிலுக்கு ஐஸ் வைக்கிறாருன்னு கேட்டா, அந்த குயில் தென்னன் பெருந்துரையான் வர கூவ வேண்டும். அதுக்கு திருக்கோவையாருக்கு வாங்க, நம்ம குருநாதரே பாடினதுதான். திருக்கோவையாறுல மனம் செய்து கொள்வதற்கு பரிசம் போட வேண்டும், அதற்கு பணம் ஈட்ட வேண்டும். ஆகவே பணம் தேடி காதலன் சென்றிருக்கிறான், அவனை பிரிந்து வாடுகின்றான் யாரு, காதலி. அப்படி இருக்கும் பொழுது வசந்த காலம் வந்துருச்சு. அந்த வேளிர் காலத்துல எங்கு பார்த்தாலும் குயில்கள் தான். இந்த பெண்ணுடைய வீட்டு தோட்டத்திலயும் கண்ணங்கரையிலும் ஏகப்பட்ட குயில் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த குயில் பார்த்தா, அந்த குயில் கூவுதெல்லாம் பார்த்தா இவளுக்கு கடுப்பா இருக்கு. கணவன் அருகில் இருந்தால் குயில் கூவுதல் இன்பமா இருக்கு, கணவன் அருகில் இல்லாத போது அந்த குயில் கூவுதல் இன்பமா இருக்குமா? அது ஒரே மாதிரி தான் கூவுது, ஆனா துன்பத்தை விளைவிக்கும். வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கிறாரு, நம்ம மேல சாஞ்சிட்டு இருக்கிறாருன்னா எழுந்து வருகின்ற அந்த கடல் அலைகள்லாம் இன்பமா தெரியும். அவர் பக்கத்துல இல்லைன்னா அந்த அலையினுடைய ஓசை நமக்கு துன்பமா தெரியும் என்று பார்க்கின்றோம். வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்தாருன்னா அந்த முழு நிலா நமக்கு சில்லுன்னு இருக்கும். அவரே வெளியூர்ல இருக்கிறாரு, போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த நிலவே என்ன பண்ணும், நெருப்பினை உமிழும் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நான் வேணா படிச்சதை சொல்றேன், படிச்சதான் சொல்றேன், நீங்க தலையாட்டினாதான் நான் கரெக்டும் தெரிஞ்சுப்பேன். அப்ப இந்த குயில கண்டா பிடிக்கல குருநாதருக்கு. அவர் என்ன சொல்றாரு, சிதம்பரத்துல இருந்துகிட்டே நடராஜாவை தரிசனம் பண்ணாம சாயரட்சம் ஆகும் போது ஹோட்டல்ல உட்கார்ந்து திங்கறதே தொழிலா வச்சுட்டு இருக்கானே, அவன் மனசு எப்படி கருப்பா இருக்குமோ அதப்புறம் நீ கருப்பா இருக்க, இதை விட சிறப்பா அதை எப்படி திட்ட முடியும். இந்த உமை பாருங்க, கடவுளை பக்கத்தில் வைத்துக் கொண்டே தரிசனம் பண்ணாம சாப்பிடறதே தொழிலா கொண்டிருக்கிற, கூழின் மலிந்த மனம் போல் இருளா நின்ற கோகிலம், சாப்பாட்டிலே புத்தி இருக்கு ஒருத்தனுக்கு, அவன் என்னைக்கு கடவுள்கிட்ட வரப்போறான், அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கிறோ அது போல கருப்பா இருக்கிற நீ, உன்னை அப்பதான் எனக்கு பிடிக்கல, நீ என் தோட்டத்துல நிக்காத ஓடிக்கோ என்று சொல்ற. அந்த கூக்குரல் செய்யும் கரிய கோகிலம், கரிய கோகிலம் கருப்பா இருக்கும். நெருங்க இந்த குயில்கள் போன்ற அன்னங்களும் குயில்களும் மயில்களும் நெருங்க இருக்கின்ற ஒரு கானகம். மீக்குழவு மந்தி என முந்துதுரு மென்மேல் ஆர்க்கும் இமி ரெங்கனும் அடர்ந்து இசை தொடங்க. அந்த உயர்ந்த மரங்களின் மீது பழுத்திருக்கிற பழங்களை நாடி கிளைகள் தோறும் தாவி தாவி ஓடுகின்றன குரங்கு கூட்டங்கள். அந்த குரங்கு கூட்டம் தாவி தாவி ஓடும் போது, ஒரு கிளையில அமர்ந்திருக்கிற குரங்கு அடுத்த கிளைக்கு தாவும் போது, இந்த எந்த கிளையில விட்டுட்டு தாவுதோ அந்த கிளை ஆடும். அப்படி ஆடும் போது அங்கிருக்கின்ற பூக்களில அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் எழுந்து பறந்து திரும்ப வரும். இந்த அரிய இந்த அழகிய காட்சியை கொண்ட கானகம், இதற்கு இயற்கை நவீர்ச்சின்னு சுவாவ உக்தி, உள்ளத உள்ள மாதிரி சொல்றது, ஆனா கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அப்படியே மனசால பாது பிக்சரைசேஷன். குரங்கு தாவி போகும்போது அந்த மரக்கிளைகள் ஆடும் பொழுது டிஸ்டர்ப் ஆற வண்டு கூட்டம் எழுந்துட்டு, அப்புறம் நம்மள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தேவையில்லாம பயந்துகிட்டோம் அப்படின்னு மீண்டும் தேன் உண்பதற்காக அமர்கின்ற காட்சி கொண்டது. வீழ்ந்த நரபத்துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தியரை தன் திருமுன் நின்றே வாழ்ந்துருகும் அன்பரென மன்னும் ஒரு பூங்கா. இந்த ஒரு பூங்கா அங்கு இருக்கின்றது. பூங்கா என்றால் மலர்ச்சோலை அங்கு இருக்கின்றது. இதை எங்க சேர்க்கணும்னா, இது வந்து 62வது பாடல் தொடரின் கொடுத்திருந்தா. 62வது பாடல் இருக்கிற பூங்கா இந்த பாருங்க 59வது பாடல் பாருங்க, ஈனமில் பெருந்துரை எனும் பதியின் ஞாங்கர் மண்ணும் ஒரு பூங்கா. அந்த குற்றமில்லாத திருப்பெருந்துரை என்ற அந்த தலத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு அழகிய சோலை இருக்கின்றது. அந்த சோலை எப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கின்றன, இப்படிப்பட்ட பறவைகள் இருக்கின்றன, இளஞ்சிகள் இருக்கின்றன. அந்த சோலையில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் கூட அன்பர்களைப் போல் காணப்படுகின்றன என்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, அன்பர்கள்லாம் பெருமானை தரிசிக்கும் போது எப்படி தரிசிப்பார்கள், அழுது கொண்டே தரிசிப்பார்கள். ஆடினார், பாடினார், அழுதார் என்று வருகிறது. அப்ப இந்த பூங்கா என்ன பண்ணுது, மலர்களிலிருந்து சொட்ட விடுகின்றது தேனை. அந்த தேன் துளிகள் கள் நீர், கள் என்றால் தேன், கள்ளாகின்ற நீர், அதை சேர்த்தீங்கன்னா கண்ணீர் ஆகும். அந்த மலர்களில் இருந்து கண்ணீர் அரும்புகின்றது, கள்ளாகின்ற நீர். அது சொட்டுவது எப்படி இருக்குன்னா, மரங்கள்லாம் பக்தர்களை போல கண்ணீர் சொரிந்து நிற்பதாக காணப்படுகின்றது. வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக, சொட்டுகின்ற தேன் துளிகள் எல்லாம் கண்களிலிருந்து பெருகுகின்ற கண்ணீர் துளிகளாக காணப்பட, சூழ்ந்து முரல் வண்டினிசை தொத்திரமதாக, பெருமானை தரிசிக்கும் பொழுது தேவார திருவாசம் என்ற தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே தரிசிப்பார்கள். இந்த மலர்களிலே அமர்ந்து தேன் உண்ட கழிப்பிலே சும்மை என்ற ஒலியினை உண்டாக்குகின்ற வண்டுகள்லாம் தோத்திரம் போல இருக்கு. என்ன, பெருமான் முன்பு தோத்திரம் சொல்பவர்கள் முணுமுணுத்துக் கொண்டே சொல்வார்கள், ஈசனடி பற்றி, எந்தடி பற்றி, தேசனடி பற்றி, சிவன் சேவடி பற்றி, நேயத்தை நின்ற நிமலடி பற்றி, மாயப்பிறப்பிற்கும் மன்னடி பற்றி, சீரார் பிறந்தேவனடி பற்றி, இப்படிதானே போட்டு இப்படிதானே வழிபடுறீங்க. இதை போல வண்டுகள்லாம் அறிங்கிருக்கின்றன, ஈசனடி பற்றி, எந்த அடி பற்றி, தேசனடி பற்றி, சிவன் தேவடி பற்றி, நேயத்தே நின்ற நிமலடி பற்றி. அன்பர்கள்லாம் பெருமான் முன்பாக அடங்கி முணுமுணுத்துக் கொண்டே உபாம்சுவாக பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது போல வண்டுகள் ஒலிக்கின்றன, சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக. சரி, அன்பர்கள் பெருமானுடைய திருவடியிலும் திருமுடியிலும் மலர்களை சூட்டுவார்கள். எப்படி சூட்டுவார்கள், பெருமானுடைய திருவடியிலே தலையினாலே வணங்கி கரங்களிலே இருக்கின்ற மலர்களை நிறைய எடுத்துக்கொண்டு கொழுமலர் தூவு எத்தனையும். எப்படி பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சம்பந்த பெருமான் சொல்றார், ஒவ்வொரு நாமாவுக்கும் ரெண்டு கையிலயும் நிறைய பூவை வச்சுக்கிட்டு அர்ச்சனை பண்ணணும். சிவாய நமகான்னு ஒரு நாமா சொல்லணும்னா ரெண்டு கையிலயும் நிறைய பூ இருக்கணும். அப்புறம் சிவலிங்காய நமகாக்கு திரும்பவும் அள்ளிக்கணும். அப்படி அஷ்டபுஷ்பம் சாத்துறது இப்படிதான், அஷ்டபுஷ்பங்கிற அஷ்ட மந்திரம் தான், புஷ்பம் நிறைய, எட்டு பூ எட்டு கணக்கு கிடையாது, மந்திரம் தான் எட்டு. அஷ்டபுஷ்பம் என்பது ஆகு பயிராக மந்திரத்துக்கு வந்திருக்கு. பூ வந்து கொழுமலர் தூவு எத்தனையும். இந்த பூங்கா அப்படி எண்ணில்லாம ஆயிரக்கணக்கில் பூத்து குலுங்கிறது. அது அந்த பூவினுடைய வெயிட்டு தாங்காம தாழ்ந்து இருக்கின்றது. திருப்பெருந்துரை பெருமானங்கள் எழுந்துள்ள இருக்கின்றான் பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரத்தறியிலே. எல்லா மரங்களும் குருநாதனை நோக்கியே மலர்கின்றன. நாலா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் திருப்பெருந்துரையில குருந்த மரத்தறியில் இருக்கிற குருநாதனை பார்த்த வண்ணமே தலை தாழ்ந்து தங்களுடைய சினைகளாகின்ற கிளைகளாகின்ற கரங்களிலே நிறைய மலர்களை ஏந்தி கொண்டு பெருமான் திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கின்றன. எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். அன்பர்களைப் போல காணப்படுகின்ற ஒரு பூங்கா, பக்தர்களைப் போல தாழ்ந்த மலர் ஏந்தி இறை தன் திருமுன் நின்றே நின்று தலை வணங்கி வாழ்ந்து உருகும். வாழ்ந்து உருகுதல் என்ன, பெருமானே உன் காட்சி எளியனுக்கு கிடைத்ததே, ஐ ஆம் பிளஸ்டு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஐ ஆம் பிளஸ்ட் என்றால் இதனால் நான் பெருவாழ்வு பெற்றேன், இந்த இனிய காட்சியினாலே நான் பெருவாழ்வு பெற்றேன் என்ற மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அதான் வாழ்தல். தப்பு பண்ணிட்டா ஐ ஆம் டேம்டு, செத்தேன், நான் ஏன் செத்தேன் என்ற உணர்ச்சி, அதுக்கு எதிர் மறுதலையாகின்ற உணர்ச்சி. வாழ்ந்தேன் நின் திருவருளால், நின் காட்சியினால், நின் பூசையினால். பெருமானை ஒருவேளை பூசித்தோம்னா பூசைக்கு இன்னொரு பலன் கிடையாது, பூசிக்கும் போதே நாம் இன்பத்தை அடைந்து விடுகின்றோம். அந்த இன்பமே அதற்கு பெரிய பலன். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி. பூவை தூக்கி சாமி காலில் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூ பெருமானை சேர்வதற்கு முன்பாகவே இவன் இன்புறுகின்றான். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி என்று அப்பெருமான் பாடுறார் திருவடி தாண்டகத்தில். அதான் வாழ்ந்து உருகுதல். பெருமானே உனக்கு ஒரு சிறு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும்பாக்கியம் எனக்கு கிடைத்ததே, இல்லைனா நான் வேஸ்டா ஏதாவது ஒரு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். திருவாதிரிகள் புராணம் கேட்கிற பாக்கியம் இல்லைன்னா வேற விதமா தான் பொழுது போகும். பொழுது போகும், நல்ல பொழுதாக போவார், பொழுது போகும். அதான் பெருமான் நமக்கு செய்கின்ற அருளை கண்டு மகிழ வேண்டும். பெருமானே உன்னை சுற்றி மலர்கின்றேனே. இந்த மரமானது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகாது, ஆனா பெருமான் பக்கத்தில் இருக்கோங்கிறது அதுக்கு வாழ்ந்து உருகுது. வாழ்ந்துருகும் அன்பர் என்ன, மண்ணும் ஒரு பூங்கா, அந்த பூங்காவின் நடுவிலே ஒரு குருந்த மரம் இருக்கின்றது. வாய்த்தவளம் இவ்வகை வயங்கும், வயங்குதல்னா விளங்குதல், இப்படி நல்ல வளத்தோடு கூடிய வளம் விளங்குகின்ற அதன் அந்த பூங்காவின் நாப்பன் என்றால் நடுவிலே, நாப்பன் இன் தி மிட்ஸ்ட், நடுவிலே. ஏத்தரு தவச்சினைகள் எங்கனும் நெருங்க, எல்லோரும் பாராட்டுகின்ற தவ வினைகளாகின்ற கிளைகள். ஒரு குருந்த மரம் இருக்கு, அந்த குருந்த மரத்துக்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகள் எல்லாம் தவம் என்று சொல்றார். குருந்தம் என்பது வில்வத்தை போன்ற ஒரு மரம், நீங்க பார்க்காதவங்க பார்க்கறதுக்காக சொல்றேன், இந்த எண்ணத்தோடு போய் பாருங்க திருப்பரந்தூர்ல, வில்வத்தை போன்ற ஒரு மரம், வில்வத்தை விட எல்லாம் கொஞ்சம் அதிகமான பசிய நிறம் கொண்டது. வில்வ இலைகளைப் போலவே முக்கிளைகளாக இருக்கின்ற இலையினை கொண்டது, ஆனால் ஒரு அந்த முக்கிளையிலே ஒரு கிளை இன்னொரு கிளையை தொடர்வதை போன்ற காட்சி, கிளாவர் போன்ற காட்சி கொண்டது. வில்வத்தை போலவே ஐந்து சிறிய இதழ்கள் கொண்ட பூ பூக்கும், முல்லை பூ போல, முல்லைக்கு இதழ்கள் கூட இருக்கும், ஆனா ஐந்து இதழ்கள் கொண்ட பூ, வில்வ பூ பார்த்திருக்கீங்களா, அதை போல இது வில்வத்தினுடைய காய் போலவே காய்க்கும். வில்வ இலையை மென்று தின்றால் என்ன சுவையோ அதை அதை ஒத்த சுவை இருக்கும், அதை விட விறுவிறுப்பும் துவர்ப்பும் அதிகமா இருக்கும். வில்வம் அதிகமா கிளை விடாது, வில்வத்தை தைரியமா வீட்டில் வளர்க்கலாம், அதிகமா கிளை விடாது, அதன் வேர் செங்குத்தாக பூமிக்குள்ள போகும், அதனால நம்முடைய வீட்டு சுவருக்கு ஆபத்தே கிடையாது. வில்வம் அது நம்முடைய நண்பன். அந்த வில்வத்தை போலவே தன்மைகள் உள்ளது குருந்த மரம், அதுவும் நான்கு கிளைகளுக்கு மேல் விடாது, பெரிய கிளைகளாக மூன்றோ நான்கோ தான் விடும். அந்த கிளைகளை தவம் என்று சொல்கின்றார். ஏத்தரு தவச்சிலைகள், சைவத்தில் எது தவம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அதுதான் தவம். அதிலும் சரியை கிரியை யோகம் என்பது தவம், ஞானம் என்பது தவத்தின் பயன். ஆகவே மூன்று கிளைகள், முக்கியமா மூன்று கிளைகள் கொண்டது குருந்த மரம். புராணம் என்ன சொல்லுது, ஓங்காரமாகின்ற வேர் கொண்டது குருந்த மரம், அது ரிக்கு யஜு சாம் என்று மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டது, எண்ணில்லாத ஆகமங்கள் ஆகின்ற கலைகளை எல்லாம் இலைகளாக கொண்டது, பக்தியாகின்ற மலர் பூப்பது, ஞானமாகின்ற பழம் பழுப்பது, முக்தியாகின்ற சுவை பயப்பது. அந்த பழத்தை தின்றால் ஒரு சுவை உண்டு, அதான் முக்தி என்ற சுவை. பக்தி என்ற மலர் பூத்து, ஞானம் என்ற காய் கனிந்து, முக்தி என்ற இன் சுவை பயக்கின்ற, ஓங்காரம் ஆகின்ற வேறு விடுகின்ற வேதத்தை, மூன்று வேதங்களை கிளைகளாக கொண்டிருக்கின்ற பிரணவமயமாய் ஓங்கார உடையமாக இருக்கின்ற மரம், அந்த மரத்தின் வேரிலே அடியிலே தான் குருநாதன் எழுந்துள்ளிருக்கின்றான்னு புராணம் சொல்லுது. அதை வேறு விதமாக உருவப்படுத்தி சொல்றார். தவமாகின்ற சினை, சரியை கிரிய யோகமாகின்ற சினைகள் கொண்டது. நெருங்க மீத்துகள் அறக்குழை தழைத்து, அறம் குழை என்றால் தளிர் இலைகள், பலவிதமான தர்மங்கள் அறங்கள், என்னென்ன அறங்கள், அகிம்சை, வாய்மை, பிரம்மச்சரியம் போன்று நியமங்கள் பல, இவையெல்லாம் அறம் என்று சொல்லப்படும். இந்த அறங்களை இலைகளாக கொண்டு மிளிர் மெய்மை பூத்து, சத்தியமாகின்ற மலரினை பூத்து, அந்த பூ என்ன பூ, சத்தியம், உண்மை. உண்மை என்பது என்னென்ன, நித்யா நித்திய வஸ்து விவேகம் தான் உண்மை, கடவுள் உண்மையே உண்மை. கடவுள் உண்டு என்று நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த உண்மைக்கு தான் மெய்மைன் அர்த்தம், அது பூத்து. அப்ப கடவுள் இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம், கடவுள் உண்டு தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுள் உண்டு என்று ஒருவன் அந்தரங்கத்தில் நினைக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனால் தீவினையை நினைக்கவே முடியாது. எப்படி செய்ய முடியும், எங்கும் உளன் ஒருவன் காணுங்கள் என்று அங்கம் குலைவது அறிவு. குமரகுரு எல்லா இடத்திலையும் கண்காணியா இருக்கிற பகவான் பார்த்துட்டு இருக்கிறார், பகவான் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்தா தானே அது உண்மையா கடவுள் உண்டுன்னு நம்பினா தானே சாமி எல்லா இடத்துலயும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு வரும். அதுதான் கடவுள் உணர்ச்சி, அதான் மெய்மைன்னு சொல்றது. சத்தியமாகின்ற மலர் அது புத்து. வேதம் சொல்லுது, அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, கடவுள் உண்டு என்று ஒருவன் உண்மையாக நம்பினால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு நேரம் பிடிக்காது, இட்ஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம், நிச்சயமாக அறிவான், தடை கிடையாது. கடவுள் உயரமா குட்டையா, கடவுள் கருப்பா சிவப்பா, அவன் ஆணா பெண்ணா, எந்த ஐயமும் இன்றி கடவுள் இப்படிப்பட்டவன் என்ற அறிவானது உண்டாகிடும். அதற்கு அடிப்படை என்ன, கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையே அடிப்படை அப்படின்னு வேதம் சொல்லு. அதான் மெய்மையாகின்ற மலர் அது பூத்து. அறிஞர் போன்று எழில் பொருந்துமோர் நரன் குருந்தம், அறிஞர் என்றால் விவேகிகள். விவேகிகள்னா யாரு, இந்த உலகத்திலே எதற்காக வந்திருக்கிறோம், நாம என்ன காரியம் செய்யணும், என்ன காரியம் செய்யக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நன்னா தெரிஞ்சு, தெரிஞ்சதோடு அமையாமல் அதை கடைபிடிக்கின்ற அறிவு தான் அறிவு, விவேகம். டிஸ்கிரிமினேஷன், புக்கிஷ் நாலெட்ஜ் அறிவுன்னு சொல்லல, வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்ற டிஸ்கிரிமினேஷன், அந்த அறிவு. அந்த அறிஞர் போன்று எழில் பொருந்தும் ஓர் குருந்தம், விவேகிகளை போன்று ஞானிகளை போன்று அறிஞர்களை போன்று அழகாக இருக்குது ஒரு குருந்த மரம். அறிஞர்களுக்கு என்ன அடையாளம், அவர்களுக்கு சரியை கிரிய யோகம் என்ற தவம் அடையாளம், சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் போன்ற தர்மம் அடையாளம், அவர்களுக்கு கடவுள் உண்மை என்ற அந்த சத்தியம் அடையாளம். இந்த அடையாளங்கள் தான் அந்த குருந்த மரத்துக்கு கிளைகளாகவும் இலைகளாகவும் மலராகவும் இருப்பதனால அறிஞர்களை போல் காணப்படுகின்ற ஒரு குருந்த மரம் என்று சொன்னார்.